2020 ஜூலை மாதத்தென்றலிதழில் அரவிந்த் அவர்களின் எழுத்தாளர் பகுதியில் கூப்பா சேது அம்மாள் ஒலிவடிவும் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன். புதுமைப்பித்தனுக்கு பெரும் புகழ் சேர்த்த கதைகளுள் ஒன்று அகலிகை. அகலிகையின் உள்ளத்து உணர்வுகளை கூறும் கதை அது. அக்கதைக்கு மாற்றாக அதே சம்பவத்தை மையமாக வைத்து இந்திரனின் மனைவி இந்திராணியின் உள்ளத்து உணர்வுகளை சித்தரிக்கும் விதமாக ஒரு கதையை எழுதி அக்கால இலக்கிய உலகில் பரபரப்பை ஏற்படுத்தியவர் கூப்பா சேது அம்மாள். தேவசுகம் என்ற அக்கதை 1945 வசந்தம் இலக்கிய இதழில் வெளியானது. மாறுபட்ட கோணங்களில் பெண்களை, அவர்களது வாழ்க்கையை, சிந்தனைகளை மையப்படுத்தி விதவிதமாக எழுதி குவித்த சேது அம்மாள் மணிக்கொழி இதழ் தந்த பெண் எழுத்தாளர்களுள் முதன்மையானவர். எழுத்தாளர் தாப் கூப்பா ராஜகோபாலனின் சகோதரி. 1908 கும்பகோணத்தில் பட்டாபிராமையர் ஜானகி அம்மாள் இணையருக்கு மகளாக பிறந்தார். பள்ளியில் படிக்கும் போதே 11 வயதில் திருமணம் நிகழ்ந்தது. ஆனாலும் கணவர் வீட்டாரின் அனுமதியுடன் படிப்பை நிறைவு செய்தார். எழுத்தில் கூப்பாராவுக்கு இருந்த ஆர்வம் சேது அம்மாளுக்கு இருந்த போதிலும் ஆரம்பத்தில் எழுத தலைப்படவில்லை. வாசிப்பிலேயே அதிகம் கவனம் செலுத்தினார். குடும்ப கடமைகளும் குறுக்கிட்டன. கூப்பாராவுக்கு கண்புரை பிரச்சனையால் பார்வை பாதிக்கப்பட்டு எழுத முடியாமல் போன போது அவர் சொல்ல சொல்ல சேது அம்மாள் எழுதினார். கூப்பாராவின் புகழ்பெற்ற பல சிறுகதைகள் அவ்வாறு வெளியானவைதான். எழுத எழுத சேது அம்மாவுக்கு எழுத்தின் சூட்சுமம் பிடிப்பட்டது. தொடர் வாசிப்பும் அதற்கு துணையானது. கூப்பாராவும் ஊக்குவிக்கவே எழுத ஆரம்பித்தார். முதல் சிறுகதை செவ்வாய் தோஷம் 1935 காந்தி இதழில் வெளியானது. தொடர்ந்து சிறுகதைகளை எழுத ஆரம்பித்தார். கருகிய காதல், சாவித்திரியின் கடிதம், லலிதா, குணவதி போன்ற சிறுகதைகள் மணிக்கொடி இதழில் வெளியாகி வாசக கவனம் பெற்றன. மணிக்கொடி மட்டுமல்லாது வசந்தம், பாரதமணி, மங்கை, கலாயோகினி, கிராம ஊழியன், சிவாஜி, காவேரி, கலைமகள், கல்கி, ஆனந்தவீடன், அமுதசுரபி போன்ற இதழ்களிலும் சிறுகதைகள் எழுதியிருக்கிறார். தந்து தேவசுகம் சிறுகதை குறித்து சேது அம்மாள், அகலிகை கல்யாண கதையின் காரணகர்த்தா தேவேந்திரன், அவனை பற்றி அவன் பட்டத்தரசி இந்திராணியின் சித்தக்கடலில் வீசிய எண்ண அலைகளை சித்தரிக்கிறது இச்சொற்சித்திரம். அகலிகை கதையை பலர் பலவிதமாக பேசியும் எழுதியும் பாடியும் தீர்த்து வருவதற்கு இது ஒரு மாற்று என்று கூறியுள்ளார். காந்திய கருத்துக்களை கொண்ட சிறுகதைகளையும் நிறைய எழுதியிருக்கிறார். சிறுகதைகள் மட்டுமல்லாமல் 3 நாடகங்களையும் படைத்துள்ளார். அவற்றுள் பில்ஹண காவியம் குறிப்பிடத்தகுந்ததாகும். வானொலியில் பல்வேறு தலைப்புகளில் உரையாற்றியுள்ளார். திரைப்படங்களிலும் இவரது பங்களிப்பு இருந்திருக்கிறது. பி யு சின்னப்பா நடித்த கிருஷ்ண பக்தி படத்திற்காக RS மணியின் கதைக்கு இவர் சாது சாயோகி, சுத்தானந்த பாரதியார், சாண்டிலியன் ஆகியோருடன் இணைந்து வசனம் எழுதியிருக்கிறார். இதழ்கள் நடத்திய பல்வேறு சிறுகதை நாவல் போட்டிகளுக்கு நடுவராக இருந்து சிறந்த எழுத்துக்களை அடையாளம் காட்டியிருக்கிறார். சமஸ்கிருதத்திலும் புலமை மிக்கவர். இவரது முதல் சிறுகதை தொகுப்பான ஒளி உதயம் 1946 வெளியானது. 13 சிறுகதைகளை கொண்ட இதனை தனது சகோதரர் கூப்பாராவுக்கு சமர்ப்பித்திருந்தார். தெய்வத்தின் பரிசு, வீரவனிதை, உயிரின் அழைப்பு போன்றவை இவரது பிற சிறுகதை தொகுப்புகள். காந்தி 100 ஆண்டு விழாவின் போது எழுத்தாளர் மகரம் தொகுத்த காந்தி வழி கதைகள் என்ற தொகுப்பில் இவரது சிறுகதை சோதனை இடம்பெற்றிருக்கிறது. இது கைம்பெண் மனத்தை ஆதரிக்கும் சிறுகதை. சேது அம்மாள் 500க்கும் மேற்பட்ட சிறுகதைகளை எழுதியிருக்கிறார். பெண் கல்வியின் முக்கியத்துவம், பெண் விடுதலை உட்பட காந்திய சிந்தனைகளை தனது படைப்புகளில் வலியுறுத்தி இருக்கிறார். அக்கால மத்தியதர வர்க்கத்தினரின் வாழ்க்கையை மிகைப்படுத்தலில்லாது சித்தரிப்பதாக இவரது படைப்புகள் அமைந்துள்ளன. சமூகம், குடும்பம், வாழ்க்கை, முரண்கள், உறவு சிக்கல்கள் போன்றவற்றை அடியுற்றி இவரது சிறுகதைகள் பல அமைந்துள்ளன. கதை மாந்தர்களின் நுண்ணிய உணர்ச்சி நிலைகளை தனது பாத்திர வார்ப்புகள் மூலம் சிறப்பாக காட்சிப்படுத்தியிருக்கிறார். நேர்மறை சிந்தனை கொண்டதாகவே இவரது படைப்புகள் அமைந்துள்ளன. இவருடைய முதல் நாவல் அம்பிகா 1962 வெளியானது. மைத்திலி, உஷா, ஓட்டமும் நடையும், கல்பனா, குரலும் பதிலும், உண்மையின் உள்ளம், தனி வழியே போன்றவை இவர் எழுதிய பிற நாவல்கள். குரலும் பதிலும் இவருக்கு மிகவும் பிடித்த நாவலாகும். இதன் முன்னுரையில் பொறுப்பும் கடமை உணர்வுமற்ற கணவர்களை அடைந்த பெண்களின் சீரழிவில், அவர்களுடைய அவல வாழ்வில், சோகம், ரோஷம், மானம் முதலிய உணர்ச்சிகளால் பாதிக்கப்பட்டு அவற்றை வாய்விட்டு கூறக்கூட இயலாத தத்தளிப்பில் சிக்கி உழலும் உயரிய பண்புள்ள பெண்களின் சித்திரமே இந்த நவீனம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். நாவலில் இடம்பெறும் அனைத்து பெண் பாத்திரங்களும் அன்பே உருவானவர்கள். அவர்கள் தங்களுக்குள் ஒருவருக்கொருவர் பாசம் காட்டுவதால் அந்த மன வலிமையால் ஆண் கதாபாத்திரங்களுக்கு ஏற்படும் கஷ்டங்களை எதிர்கொள்ள உதவுகிறார்கள். சேது அம்மாளுக்கு வீணை உள்ளிட்ட இசைக்கருவிகள் வாசிக்கவும் தெரியும். நல்ல குரல் வளமும் உண்டு. சமையல் கலையில் ஆர்வம் உண்டு. சமையல் கலை குறித்து இரு நூல்களை எழுதியுள்ளார். சுஜாதா ஆசிரியராக இருந்த அம்பலம் இணைய இதழில் தொடர்ந்து 3 ஆண்டுகள் சமையல் குறிப்புகளை எழுதி வந்துள்ளார். போதி மாதவன் என்ற தலைப்பில் புத்தரின் வரலாற்றையும் எழுதியிருக்கிறார். பெண் புனைகதையாளர்களில் முக்கியமானவர் கூப்பா சேது அம்மாள். தமிழ் புனைகதை வரலாற்றில் பெண்ணெழுத்து என்ற வகைப்பாட்டை உருவாக்கி பேசும் ஒரு நூலில் கட்டாயம் இடம்பெற வேண்டிய பெயர் இது. நாவல்கள், திரைப்பட வசனம் என செயல்பட்ட கூப்பா சேது அம்மாளின் சிறுகதைகள் வடிவச் செம்மையும் தூக்கலாக எதையும் முளைக்காமல் முன்வைக்காமல் உரையாடல் வழி நடப்பதை காட்டிவிட்டு ஒதுங்கிக் கொள்ளும் உத்தியையும் கொண்டவை என்று மதிப்பிடும் பேராசிரியர் அ. ராமசாமியின் கருத்து மிகவும் பொருத்தமானதே. கூப்பா சேது அம்மாளின் தமிழ் இலக்கிய சேவையை அங்கீகரித்து தமிழக அரசு 2002 இவரது படைப்புகளை நாட்டுடைமையாக்கியது. நவம்பர் 5, 2002 அன்று தனது 94 வயதில் இவர் காலமானார். தமிழின் முன்னோடி பெண் எழுத்தாளர்களுள் ஒருவரான கூப்பா சேது அம்மாள் தமிழ் இலக்கிய உலகம் நினைவில் நிறுத்த வேண்டிய ஒருவர். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.